யோவான் அதிகாரம் 3. நிக்கோதேமு என்று ஒரு மனிதன் இருந்தான். அவன் பரிசேயர்களுள் ஒருவன். அவன் ஓர் முக்கியமான யூதத் தலைவன். ஓர் இரவு அவன் இயேசுவிடம் வந்தான்.
போதகரே, நீங்கள் தேவனிடமிருந்து அனுப்பப்பட்டவர் என்பதை நாங்கள் அறிவோம். தேவனின் உதவியின்றி எவரொருவராலும் நீ செய்வது போன்ற அற்புதங்களை செய்ய இயலாது
என்று சொன்னான். அதற்கு இயேசு,
நான் உனக்கு உண்மையை கூறுகிறேன், ஒருவன் மீண்டும் பிறக்க வேண்டும். இல்லாவிட்டால் அவன் தேவனுடைய ராஜ்யத்தில் இடம்பெற முடியாது
என்று கூறினார். அதற்கு நிக்கோதேமு,
ஆனால் ஒரு மனிதன் ஏற்கனவே முதியவனாக இருந்தால் அவன் எப்படி மீண்டும் பிறக்க முடியும்? ஒருவன் மீண்டும் தாயின் சரீரத்திற்குள் நுழைய முடியாது. ஆகையால் ஒருவன் இரண்டாம் முறையாக பிறக்க முடியாதே
என்றான். இதற்கு பதிலாக இயேசு,
நான் உனக்கு ஓர் உண்மையை சொல்கிறேன், ஒருவன் நீரில் இருந்தும் ஆவியில் இருந்தும் பிறக்க வேண்டும். ஒருவன் இவற்றிலிருந்து பிறக்காவிடில் அவனால் தேவனின் ராஜ்யத்துக்குள் நுழைய முடியாது. ஒரு மனிதனின் சரீரமானது அவனது பெற்றோர்களிடமிருந்து கிடைக்கின்றது. ஆனால் அம்மனிதனது ஆவிக்குரிய வாழ்வோ ஆவியானவரிடமிருந்து பிறக்கிறது. நான் சொன்னதை பற்றி நீ வியப்பு அடைய வேண்டாம். நீ மறுபடியும் பிறக்க வேண்டும். காற்று எங்கே செல்ல விரும்புகிறதோ அங்கே வீசும். நீ காற்றின் ஓசையை கேட்பாய், ஆனால் அந்த காற்று எங்கிருந்து வருகிறது, எங்கே போகிறது என்பதை நீ அறிய மாட்டாய். இதுபோலத்தான் ஒவ்வொரு மனிதனும் ஆவியானவரிலிருந்து பிறக்கிறான்
என்றார்.
இவை எவ்வாறு இயலும்
என்று நிக்கோதேமு கேட்டான்.
நீ யூதர்களின் முக்கியமான ஒரு போதகன், ஆனால் உன்னால் இவற்றை பற்றி இன்னும் புரிந்து கொள்ள முடியவில்லையே. நான் உனக்கு உண்மையை கூறுகிறேன், நாங்கள் எங்களுக்கு தெரிந்தவற்றை பற்றியே பேசுகிறோம், நாங்கள் பார்த்தவற்றை மட்டுமே சொல்லுகிறோம். ஆனால் உன்னை போன்றவர்கள் நாங்கள் சொல்வதை ஏற்றுக்கொள்வதில்லை. நான் பூமியில் உள்ளவற்றை பற்றி உனக்கு சொன்னேன், ஆனால் நீ என்னை நம்புகிறதில்லை. ஆகையால் நான் பரலோகத்தில் உள்ளவற்றை பற்றி சொன்னாலும் நீ அவற்றையும் நம்பப்போவதில்லை. பரலோகத்திற்கு ஏறிச் சென்ற ஒரே ஒருவரே பரலோகத்தில் இருந்து இறங்கி வந்தவர். அவர்தான் மனிதகுமாரன். வனாந்திரத்தில் மோசே பாம்பினை உயர்த்தி பிடித்தான். அவ்வாறே மனிதகுமாரனும் உயர்த்தப்பட வேண்டும். பிறகு அந்த மனிதகுமாரன் மேல் நம்பிக்கை வைக்கிற ஒவ்வொருவரும் நித்திய ஜீவனை பெற முடியும். ஆம், தேவன் இவ்வுலகினை பெரிதும் நேசித்தார். எனவே தனது ஒரே குமாரனை இதற்கு தந்தார். தேவன் தன் குமாரனை தந்ததால் அவரில் நம்பிக்கை வைக்கிற எவரும் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை பெறுவர். தேவன் தன் குமாரனை உலகிற்கு அனுப்பினார். உலகின் குற்றங்களை நியாயம் விசாரிக்க தனது குமாரனை அனுப்பவில்லை. இவ்வுலகம் தேவனுடைய குமாரனால் இரட்சிக்கப்படுவதற்கென்று தேவன் தன் குமாரனை அனுப்பினார். தேவகுமாரன் மீது நம்பிக்கை வைக்கிறவர்கள் தண்டிக்கப்படுவதில்லை. ஆனால் அவர் மீது நம்பிக்கை கொள்ளாதவர்கள் ஏற்கனவே தண்டிக்கப்பட்டு விட்டார்கள். ஏன்? ஏனென்றால் அவர்களுக்கு தேவனுடைய ஒரே குமாரன் மீது நம்பிக்கை இல்லை. இந்த உலகத்துக்கு ஒளி வந்திருக்கிறது, ஆனால் அந்த ஒளியை மக்கள் விரும்பவில்லை. அவர்கள் இருளை விரும்பினார்கள். ஏனென்றால் அவர்கள் தீய செயல்களை செய்து கொண்டிருந்தார்கள். இந்த உண்மையை வைத்தே அவர்கள் நியாயம் விசாரிக்கப்படுகிறார்கள். தீமைகளை செய்கிற ஒவ்வொரு மனிதனும் ஒளியை வெறுக்கிறான். அவன் வெளிச்சத்துக்குள் வரமாட்டான். ஏனென்றால் ஒளி அவன் செய்த தீமைகளை வெளிப்படுத்தி காட்டும். ஆனால் உண்மை வழியை பின்தொடர்ந்து செல்கிறவர்கள் ஒளியிடம் வந்தடைகிறார்கள். பிறகு அந்த ஒளி அவர்கள் செய்த செயல்கள் தேவன் மூலமாகச் செய்த நற்செயல்கள் எனக் காட்டும்
என்று இயேசு கூறினார். அதற்கு பிறகு இயேசுவும் அவரது சீஷர்களும் யூதேயா பகுதிக்குப் போனார்கள். அங்கு இயேசு தன் சீஷர்களோடு தங்கி ஞானஸ்தானம் கொடுத்தார். யோவானும் அயனோனில் ஞானஸ்தானம் கொடுத்து வந்தான். அயனோன் சாலிம் அருகில் உள்ளது. அங்கே தண்ணீர் மிகுதியாக இருந்ததால் யோவான் ஞானஸ்தானம் கொடுத்து கொண்டிருந்தான். மக்கள் அவனிடம் போய் ஞானஸ்தானம் பெற்றார்கள். இது யோவான் சிறையில் அடைக்கப்படும் முன்பு நிகழ்ந்தது. யோவானின் சீஷர்களுள் சிலர் யூதரோடு விவாதித்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் மத சம்பந்தமான முறையை பற்றியே விவாதித்தனர். ஆகையால் யோவானிடம் அவர்கள் வந்தனர்.
போதகரே, யோர்தான் நதிக்கு அக்கறையில் ஒருவர் உம்மோடு இருந்தாரே, நினைவிருக்கிறதா? நீங்கள் அந்த மனிதரை பற்றியும் மக்களிடம் சொல்லியிருக்கிறீர்கள். அவர் மக்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து கொண்டிருக்கிறார். அவரிடம் ஏராளமான மக்கள் சென்று கொண்டிருக்கின்றனர்
என்று கூறினர்.
தேவன் எதை ஒருவனுக்கு கொடுக்கிறாரோ அதையே ஒரு மனிதன் பெற்றுக்கொள்ள முடியும். நான் கிறிஸ்து அல்ல என்று நானே கூறியதையும் நீங்கள் சோதித்து அறிந்திருக்கிறீர்கள். அவருக்கான பாதையை செம்மை செய்வதற்காகவே தேவன் என்னை அனுப்பியிருக்கிறார். மணமகனுக்கே மணமகள் உரியவளாகிறாள். மணமகனுக்கு உதவி செய்கிற மாப்பிள்ளையின் தோழன் மணமகனின் வரவை கவனித்து எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான். மணமகனின் சத்தத்தைக் கேட்டு அவன் மிகவும் மகிழ்கிறான். நானும் அதே மகிழ்ச்சியை அடைகிறேன். இதுவே எனது மகிழ்ச்சிகரமான நேரம். இயேசு மேலும் பெருமை பெற வேண்டும். எனது முக்கியத்துவம் குறைந்துவிட வேண்டும். பரலோகத்திலிருந்து வந்திருக்கிற இயேசு மற்ற எல்லாரையும் விட பெரியவர். பூமியிலிருந்து வந்தவன் பூமியைச் சார்ந்தவன். அவன் பூமியில் உள்ளவற்றை பற்றி மட்டுமே பேசுவான். ஆனால் பரலோகத்திலிருந்து வந்திருக்கிற இயேசுவோ மற்ற எல்லாரையும் விட உயர்ந்தவர். அவர் எதை கண்டாரோ கேட்டாரோ அதையே கூறுகிறார். ஆனால் எவரும் அவர் சொல்வதை ஏற்றுக்கொள்வதில்லை. அவர் சொல்வதை எவன் ஒருவன் ஒப்புக்கொள்கிறானோ அவன் தேவன் உண்மையாயிருக்கிறார் என்று நிரூபிக்கிறான். தேவன் இயேசுவை அனுப்பினார். அவர் தேவன் சொன்னதை சொல்கிறார். தேவன் அவருக்கு ஆவியை நிரம்ப கொடுத்திருக்கிறார். பிதாவானவர் தன் குமாரனை நேசிக்கிறார். அவர் தன் குமாரனுக்கு அனைத்தின் மேலும் அதிகாரம் கொடுத்திருக்கிறார். இந்த குமாரனை நம்புகிற எவரும் நித்திய ஜீவனை பெறுவர். ஆனால் அவருக்கு கீழ்ப்படிய மறுக்கிற எவரும் அந்த வாழ்வை ஒருபோதும் பெற முடியாது. தேவனுடைய கோபம் அவர்கள் மேல் இருக்கும்
என்று யோவான் அவர்களுக்கு கூறினான்.